الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فقد قال الله رب العزة تبارك وتعالى في كتابه الحكيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وعاشروهن بالمعروف فإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا، صدق الله العظيم. وقال نبينا وحبيبنا محمد صلى الله عليه وسلم: لا يفرق مؤمن مؤمنة إن كره منها شيئا رضي منها آخر، أو كما قال عليه الصلاة والسلام. ஜும்மாவின் கடமை நிறைவேற்ற அல்லாஹுவின் இல்லம் வந்து இஃத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரபுல் ஆலமீன் நம்மை படைத்தவன், நம்மை பரிபாலிக்குகிறவன், இவ்வுலகில் நம் சகல தேவைகளையும் நிறைவேற்றி தருகிற இரக்கமுள்ள அந்த அல்லாஹ் நம்மை எதற்காக படைத்திருக்கிறானோ, நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நம்மை படைத்த ரபுல் ஆலமீன் அல்லாஹ் எதை எதிர்பார்க்குகிறானோ, அப்பேற்பட்ட அல்லாஹுடைய எதிர்பார்ப்பை வாழ்க்கையில் நிறைவேற்றிய நல்லவர்களாக இவ்வுலகில் தன் வாழ்வை முடிக்குகிற பொழுது சாலிஹீன்கள் என்ற அந்த பட்டியலில் இடம்பெறுகிற வல்லவர்களாக, நாளை மறுமையில் அவர்களுக்கு என அல்லாஹ் தயார் செய்திருக்குகிற உன்னதமான உயரிய சுவனத்தை அடைகிற பாக்கியம் பெற்றவர்களாக நானும் நீங்களும் ஆக முயற்சி செய்ய வேண்டும் எனவும், அந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹ் எவைகளை செய்ய வேண்டாம் என அன்புடன் தடுத்திருக்கிறானோ, எந்த செயல்பாடுகளினால் அல்லாஹ் கோபமடைகிறான், எந்த செயல்பாடுகள் இம்மையிலும் நாளை மறுமையிலும் நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் என அல்லாஹுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளார்களோ, அதுபோன்ற இஸ்லாத்துக்கு மாற்றமான அந்நியவர்களுடைய கலாச்சாரங்கள், ஷைத்தானியத்தான சிந்தனைகள், செயல்பாடுகள் இவை அனைத்திலிருந்தும் நம்மை நாம் முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் என்னையும் உங்களையும் வசிய செய்து கொள்கிறேன். அருமைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷவ்வாலுடைய மாதத்தை அடைந்த நாம் அதில் 24ஆம் திரையில் நாம் இருக்குகிறோம். ஷவ்வாலுடைய மாதத்தில் ஹபீபுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை தொடர்ந்து 6 நோன்புகள் வைப்பவர்களுக்குரிய எந்தெந்த ஃபலாயில்களை சொல்லியிருக்கிறார்களோ, சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்களோ, அந்த சிறப்புகளை அடைவதற்கு அல்லாஹ் இன்னும் 5 அல்லது 6 நாட்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே ஷவ்வாலுடைய மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள் நோன்பு நோட்பதற்கான கால அவகாசம் இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அருமைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷவ்வாலுடைய மாதம் வந்துவிட்டால் நம்மில் அநேகமானவர்கள் தான் பெற்றெடுக்க அல்லது தன்னுடைய பொறுப்பில் இருக்குகிற பிள்ளைகளுக்கு, திருமண வயதை அடைந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விடயங்களில், திருமணம் செய்து வைக்குகிற விடயங்கள் ஈடுபடுகிற வளமை நம்முடைய முன்னோர்கள் தொட்டு இன்று வரை நடந்து கொண்டிருப்பதை பார்க்கும். நோன்பு பெருநாளுடைய காலம் முடிந்து ஷவ்வாலுடைய மாதம் ஆரம்பித்து விட்டாலே திருமணத்துடைய பேச்சுவார்த்தைகளும் அல்லது திருமணத்துக்கு ஏலவே திகதி குறிக்கப்பட்டு திருமணத்தை செய்து வைக்கிற அந்த சுண்ணத்தான நடைமுறைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு ஷவ்வாலுடைய மாதத்தில் நம்முடைய முன்னோர்களும் நம்முடைய பின்னோர்களும் இப்பெருக்குகிறவர்களும் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்குகிற காரணம் என்னவென்பதை பார்க்குகிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிற ஒரு விடயம் அமைந்திருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஷவ்வாலுடைய மாதத்தில் தான் திருமணம் செய்தார்கள். மக்காவில் இருக்குகிற பொழுது மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு முதல் குடும்பத்தில் என்னுடன் நபி அவர்கள் ஷவ்வாலுடைய மாதத்தில் தான் அந்த குடும்ப வாழ்வை ஆரம்பித்தார்கள். நபியுடைய மனைவியர்களில் என்னை விட நபி அவர்களுக்கு மிக அழகான, மிக இனிப்பான, சந்தோஷமான மனைவியர்கள் வேறு யாரும் இருந்ததில்லை என்பதை ஐஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதாக ஹதீஸுடைய கிதாபுகளில் நாம் பார்க்கிறோம். எனவேதான் அந்த வகையில் ஷெஃபுடைய கிதாபுகளில் கூட எழுதியிருக்கிற விடயம், ஷவ்வாலுடைய மாதத்தில் திருமண விவகாரங்களை வைத்துக் கொள்வது நல்லது, ஒரு சுண்ணத்தான காரியம். கனிமானவர்களே, திருமணம் முடிக்குகிற பொழுது ரபுல் ஆலமீன் அல்லாஹ் இந்த உலகத்தில திருமணத்துடைய தேவை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருசாராருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடல் ரீதியில் அந்தந்த வயது வருகிற பொழுது அந்த பால் உணர்வுகள் ஏற்படுகிற பொழுது இயற்கையாகவே அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிற ஒன்று ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் ஒரு பெண் ஒரு ஆணுடன் அல்லாஹ் அமைத்திருக்கிற ஹலாலான முறையில் சேர வேண்டும் என்பதை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். அந்த தேவையை ஏற்படுத்தி அல்லாஹ் அந்த திருமணம் எவ்வாறு நடைபெற வேண்டும் என்ற வழிமுறைகளையும் காட்டி தந்திருக்கிறான். நான் திருமணத்தை உங்களுக்கு ஹலால் ஆக்கிட்டேன், அதனால உங்களோட இஷ்டத்துக்கு நீங்க நினைச்ச நோக்குக்கு நீங்க நினைச்ச இஷ்டப்படுவீங்க, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து போங்கன்னு அல்லாஹ் விட்டு வைக்கல, அப்படி அல்லாஹ் விடல. அல்லாஹ் எந்தெந்த தேவைகளை எங்களோட உடல் ரீதியாக இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது என்ன தேவைகளை ஏற்படுத்தி இருந்தாலும் அந்த தேவைகளை நிறைவேற்றுகிற வழியையும் காட்டி தந்திருக்கிறார். உதாரணமாக சகோதரர்களே, எங்களுக்கு எல்லாருக்கும் பசிக்குது, எல்லாருக்கும் சாகம் வருது, பசித்தால் எவ்வாறு புசிக்க வேண்டும், உணவு எவ்வாறு சாப்பிட வேண்டும் என்ற வழியையும் அல்லாஹ் காட்டி தந்திருக்கிறார். பசி என்ற உணர்வை ஏற்படுத்தி அல்லாஹ் உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்க சாப்பிடுங்கன்னு அல்லாஹ் விடல. தாகம் ஏற்பட்டிருக்கிற தாகம் என்ற தேவையை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ் அந்த தாகத்தை உங்களுடைய இஷ்டத்துக்கு எதை வேணாலும் நீங்க குடிக்கலாம் அல்லாஹ் அமைக்கல. ஒரு மனிதன் சாப்பிடுகிறான் குடிக்கிறான், அதனுடைய கழிவுகள் வெளிவாசல் என்ற வகையில் ஒன்றுக்கு ரெண்டுக்கு நாங்க போறோம். இந்த ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகுகிற பொழுதும் அல்லாஹ்வுல் ஆலமீன் அருமை ரசூலுல்லாஹி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் அதை எப்படி கழிக்கணும், எப்படி டாய்லெட்டுக்கு போகணும், எப்படி கழுவணும், எப்படி சுத்தம் செய்யணும், இதையும் எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து தந்திருக்கிறார். இது தெளிவான சகோதரர்கள். எனவே சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், மனிதன் என்ற வகையில் ஆணாக பெண்ணாக வாலிபனாக வயோதிபனாக சிறுவர்களாக பெரியவர்களாக எந்த தேவைகளை எல்லாம் அல்லாஹ் அமைத்திருக்கிறானோ அத்துணை தேவைகளையும் அதை வாழ்க்கையில் அடைந்து கொள்கிற அதை முடித்துக் கொள்கிற வழிவகைகளை அருமை ஹபீப் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் காட்டி தந்திருக்கிறான். அதில் ஒன்றுதான் திருமணம். குர்ஆன் எடுத்து பாருங்க, திருமணத்தை பற்றி அல்லாஹ் எப்படி பேசுகிறான். நபிமார்களை பற்றி புகழ்கிற பொழுது அல்லாஹ்வுடைய நபிமார்கள் அல்லாஹ்வுடைய தூதுவர்களாக இந்த உலகத்தில் வந்தவர்கள் நபியுனா ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தொடக்கம், நபியுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை, அவர்களுக்கு பிறகு நபிமார்கள் யாரும் கிடையாது என்பது எங்களோட அகீதா. இது அசைக்க முடியாத நம்பிக்கையாக நானும் நீங்களும் எங்கட வருங்கால சந்ததியினர்களும் இதை நான் நம்பிக்கையாக இருந்தாகும். அவர்கள் தான் கடைசி நபி, அவர்களுக்கு பிறகு இந்த உலகத்தில் எந்த நபிமார்களும் வரவும் இல்லை, வருவதற்கான வாய்ப்பே இல்லை. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா நபிய பஅதி, எனக்கு பின்னர் எந்த ஒரு நபியும் இல்லை என்பது மிக தெளிவாக ஆதாரமாக மிக தெளிவான உதாரணங்களோடு சொல்லியிருக்கிறார்கள். தெரியுமானவர்களே, ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தொடக்கம், நபியுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட அல்லாஹ் நபிமார்களை பற்றி குர்ஆனில் பேசுகிற பொழுது இப்படியும் சொல்கிறான், அந்த நபிமார்களுக்கு நாம் அஸ்வாஜிகள் மனைவியர்களை நாம் அமைத்துக் கொடுத்தோம். அவங்களோட மனைவியர்கள் என்ற அந்த பெண்களை அவர்களுக்கு நாம் ஏற்படுத்தி கொடுத்தோம். அந்த அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எல்லோரும் எதிர்பார்க்குகிற, எல்லோரும் ஆசையோடு எதிர்பார்க்கிற துர்னியா என்ற குழந்தை பாக்கிய பிச்சலங்களையும் ஏற்படுத்தி கொடுத்தோம் என்றெல்லாம் சொல்கிறார். எனவே திருமணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கிறார். திருமணம் எப்படி நடைபெற வேண்டும் என்பதை பற்றி பேசியிருக்கிறார். ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் ஜோடியாக சேர்ப்பதனுடைய சேர்த்து வைத்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கிறார். என்னுடைய வழிமுறை இப்படியும் முன்னர் உலகத்தில் வாழ்ந்த நபிமார்களும் அந்த திருமணத்தை செய்திருக்கிறார்கள், திருமணத்தை செய்திருக்கிறார்கள் ஒரு சில நபிமார்களை தவிர. கனிமான் அல்லாஹுவை நிலவியார்கள். எனவே அந்த திருமணத்தை பற்றி பொதுவாகவே அல்லாஹுடைய ரசூல் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திருமணம் என்பது எந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தமானது என்பதை பற்றி சொல்லி தந்திருக்கிறார்கள். அதை பேசுகிற நேரம் இல்லை என்றதில், ஆனாலும் கூட நாம் விளங்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு கடமைப்பாடு சகோதரர்களே, மஸ்ஜிதுக்கு ஜும்மாவுடைய தொழுகைக்கு இங்கே ஆஜராக இருக்கிறவர்கள் அநேகமாக எல்லோருமே ஆண்கள் தான் வந்திருக்கிறோம், பெண்களுக்கு ஜும்மாவுடைய தொழுகை என்பது கடமை இல்லை என்று இஸ்லாம் அமைத்திருக்கிறது. எனவே ஆண்கள் மாத்திரம் ஜும்மாவுடைய தொழுகைக்கு சமூகம் தருகிறோம். ஆண்கள் என்ற வகையில் நம்மிடத்தில் இருந்து நம்மை கரம் பிடித்திருக்கிற நம்முடைய மனைவியர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் விளங்கினால்தான் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக அமைத்துக் கொள்ளலாம். எங்களுடைய மனைவியர்கள் எங்களை நம்பி திருமணம் செய்திருக்கிறவர்கள்
قبلتُ نكاحها وتزويجها بهذا الصداق المذكور ورضيت بها என்ற வார்த்தையை கொண்டு
என்னுடைய மனைவியர்களை முடித்து தங்களுடைய கரம் பற்றி நான் அந்த பெண்ணை ஏற்றுக்கொண்டேன். நீங்கள் செய்து தந்த நிக்காஹை ஏற்றுக்கொண்டேன், கபூல் செய்தேன். அவளுக்கு கொடுக்கவிருக்கிற நான் கொடுப்பேன் என்று சொன்ன அந்த மகருடைய தொகைக்கு நான் இந்த பெண்ணை கபூல் செய்தேன் என்று சொல்கிறோமே, அந்த கபூல் செய்த அந்த பெண்ணை கபூல் செய்வதற்கு முன்னரும் கபூல் செய்ததற்கு பின்னரும் நாம் எப்படி நம்முடைய நீயத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சில இடங்கள்ல நிக்காகங்கள் நடந்திருக்கிற சகோதரிலே, திருமணம் என்ற அந்த அக்கது அந்த உடன்படிக்க அது மஸ்ஜிதுல நடைபெறலாம், வீடுகள்ல நடைபெறலாம், அல்லது திருமணத்திற்கான ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த சாப்பாடு நடைபெறுகிற ஹோல்ல நடைபெறலாம். எங்கிருந்தாலும் அந்த நிக்காவுடைய மஜ்லிஸ் அக்கது நடைபெறுவதற்கு முன்னரே சில மாப்பிளமாருடைய பயங்கரமான ஒரு எண்ணம் என்னன்னா, அந்த நிக்காவுடைய மஜ்லிஸ்ல எல்லாருக்கும் முன்னால பேருக்கும் புகழுக்கும் நிக்காஹில என்னுடைய மனைவிக்கு இத்தனை லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்களை நான் மகராக கொடுக்கிறேன் சொல்றது அங்க எழுதப்படுவதற்காக அடுத்தவண்ட காதல கேட்டு அவனுடைய புகழ சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி. ஆனா உள்ளம் இருக்குகிறதே, உள்ளம் என்ன சொல்கிறது, நீ இவ்வளவு எழுதி ஆனா அவளையும் அவளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சில இடங்கள்ல எழுதப்பட்டதையே கொடுக்காமையே விட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில இடங்கள்ல அந்த வாரை எழுதுகிறார்கள். இது நான் சொல்லுகிறேன், திருமணம் என்ற அந்த அக்கது நடைபெறுவதற்கு முன்னரே நடைபெறுகிற மிகப்பெரிய ஒரு மோசடி தன்னுடைய மனைவியுடைய ஒப்பந்தத்தில் சில ஆண்கள் செய்து கொள்கிற மிக பயங்கரமான ஒரு மோசடி தகவல். ஒரு மனைவியை கரம் பிடிக்குகிற ஒரு மனைவியை ஒரு பெண்ணை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ள போகுகிற அந்த ஆண்களுக்கு அந்த திருமணம் நடைபெறுவதற்கு முன்னரே இப்பேற்பட்ட ஒரு அசிங்கமான ஒரு கஞ்சத்தனமுடைய எண்ணம் இருக்குமாக இருந்தால், என்னை நம்பி வருகிற அந்த பெண்ணை ஏமாற்றுகிற அந்த புத்தி இருக்குமாக இருந்தால், திருமணம் நடைபெற்றதற்கு பிறகு அந்த குடும்ப வாழ்க்கை ஒரு காலமும் சந்தோஷமாக இருக்காது. நான் ஆரம்பத்திலேயே சொல்லிக் கொள்கிறேன், காரணம் திருமணத்தில் அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மகருடைய தொகையை அல்லாஹ் சொல்கிறான், உங்களோட உள்ளம் சந்தோஷமாக உங்களோட உள்ளத்தினுடைய முழுமையான திருப்தியோடு அந்த பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய சதாப் என்ற மகரை நீங்கள் கொடுத்து விடுங்கள். இதை கொடுக்கறதுக்கு முன்னாலே கஞ்சத்தனம், பேரின் புகழையும் சம்பாதிக்கிறதுக்கு எழுதுகிறது, அல்லது தங்கமாக எழுதப்பட்டத தங்க மேலால முலாம் பூசப்பட்ட கோல்ட் கவரிங் செய்யப்பட்டத தங்கமாக அந்த பெண்ணுக்கு மறைத்து மோசடி செய்து கொடுப்பது, இதெல்லாம் ஆரம்பத்துல வரங்கிறது இல்ல. இந்த கணவன் மனைவி கொஞ்ச நாளைக்கு வாழ்றாங்க, இடையில பிரச்சனைகள் வருகிறது, காவி கோட் அழுகப்படுகிறார்கள். அங்க இந்த மகனுடைய விஷயத்தை பத்தி கேட்குகிற பொழுது இந்த கணவனுடைய மாறுபாடை பற்றி அந்த பெண்ணும் அந்த பெண்ணுடைய குடும்பம் உணர்கிற பொழுதுதான் உமா பாப்பாவுக்கு, அதாவது மாமிக்கு மாமாவுக்கு நினைவு வாரதி, இவன் இவ்வளவு மோசடிக்காரனாக இருக்கிறானே, அவர் தந்த மகர கொஞ்சம் நான் செக் பண்ணி பார்ப்போம் ஜுவல்லரி ஷாப்புக்கு கொண்டு போனா, சில நேரங்கள்ல அது வாங்கின இடத்துக்கே கொண்டு போனாலும் அவங்க சொல்கிறது இந்த ஜுவல்லரியுடைய விலை இவ்வளவுதான், எழுதப்பட்டிருக்கும் லட்சக்கணக்கில், ஆனா அதனுடைய பெருமதியை பார்த்தா வெறும் ஆயுதங்கள் தான் போரும் சகோதரர். இது கட்டுக்கலைகளை சொல்லல, ஒரு பொறுப்பில் இருக்குகிறோம் என்ற வகையில் கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் வருகிற பொழுது அதை அலசி ஆராய்ந்து இது பிரச்சனைக்குரிய காரணம் என்ன என்பதை பார்க்குகிற பொழுது இதெல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வருது. ஆண்கள் செய்கிற மோசடி இனிமன் அல்லாஹ்வின் இறைவர்களே, பெண்கள் நம்மிடத்தில் நாணயத்தை எதிர்பார்க்குகிறார்கள், தன்னுடைய கணவன் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள், தான் திருமணம் முடிக்குகிற அந்த கணவன் நம்பிக்கை நாணயமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறவன். அந்த அக்கது என்ற திருமணத்துக்கு முன்னாலே அந்த நம்பிக்கையும் இல்ல, அந்த நாணயமும் இல்லண்டா, அல்ல எந்த வகையில அந்த மனுஷன் வாழ்க்கையில் அல்ல ஹைறுகளை பறக்கத்தை ஏற்படுத்த போறா. பேருக்கு பெரிய ஒரு ஹசரத் வந்து நிக்கா பயான் செஞ்சிருப்பார், வயசுல மூத்த பெரிய ஒரு ஆலிம் துவா ஓதிருப்பார், இதெல்லாம் மஜ்லிஸ்ல குடும்பத்துக்கு சந்தோஷம். இந்த பள்ளியில பல நூறு பேர்கள் வந்திருந்தாங்க, பல நூறு பேர்களுக்கு நாங்க நிக்கா பார்த்தல் கொடுத்தோம், பல ஆலிம்கள் வந்தாங்க, துவா செஞ்சாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிச்சயமாக சொல்கிறோம், எந்த ஒரு துவாவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. யாருக்குரிய மோசடி காரணத்துக்குரிய துவா, மோசடி காரணத்துக்குரிய துவாவை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டார். நபியுல்லாஹி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய பாடத்துல எந்த அளவுக்கு சொல்லா தந்தாங்க, வலா தஹுன் மன் ஹானக், உனக்கொருவன் மோசடி செய்திருந்தாலும் நீ அடுத்தவனுக்கு அவனுக்கு மோசடி செய்யக்கூடாது. நீ மோசடி செய்யப்பட்டிருக்கிறாய், ஒருவனுக்கு மோசடி செய்திருக்கிறாய், அப்படி இருந்தாலும் நீ மோசடி செய்திருக்க கூடாது என்று சொல்லித் தருகிற இஸ்லாமிய மார்க்கத்தில் என்னை நம்பி வருகிற, நம்மை நம்பி கரம் பிடிக்கவிருக்குகிற அந்த பெண்களுடைய விஷயத்தை நாங்கள் மோசடி செய்கிறதாக இருந்தால் அது அல்லாஹ் எப்படி சகோதரர் ஏற்றுக்கொள்வார்? தெரியுமா நல்லா சொல்லினார்களே, இதே மகருடைய பகுதியில இன்னும் ஒரு பகுதி பார்த்தா கைர் மகரை கொடுத்தாங்க, சொல்லப்பட்டதை போலவே தங்கமா கொடுத்தாங்க, சொல்லப்பட்டதை போலவே அந்த பெருமதியே கொடுத்தாங்க. இப்ப கொஞ்சம் நேரம் கொஞ்ச நாள்ல குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா போகுது, இப்ப கணவன் கஷ்டப்படுகிறார் என்றது மனைவி கிடந்தது. பிசினஸ்ல நஷ்டாகிட்டாரு, வியாபாரத்துல நஷ்டப்பட்டுட்டாரு, 10-15 பேருக்கு கடன் கொடுக்க வேண்டியது இருக்குகிறது, நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை. காலையில சுபம தொழுத்து வெளியே போறாரு, இரவு 9-10 மணிக்கு வாராரு, வருகிற பொழுது கவலையோட வாராரு. பகல் சாப்பாடு திண்டாரா, கால சாப்பாடு திண்டாரா என்பது கூட மனைவிக்கு தெரியல. உண்மையிலேயே இரக்கம் உள்ள மனைவிக்கும் கவலை வரும். அதுதான் இஸ்லாமிய உணர்வு. அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, முஸ்லிம்களுக்கே ஏற்படுகிற கவலை கஷ்ட நஷ்டங்களில் எந்த மனிதர்கள் கவனமின்றி இருக்கிறார்களோ, ஃலைஸ மின்னா மன் லம் யஃப்தம் பி உமூரில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய கவலை கஷ்ட நஷ்டங்களில் பங்கு கொள்ளாதவன், அதை பற்றி தான் அலட்டி கொள்ளாதவன், நம்மை சார்ந்தவன் இல்லை என்று சொல்கிற பொழுது ஒரு கணவன் கஷ்டப்படுகிறதை பார்த்து மனைவி சந்தோஷம் அடைய மாட்டார். இப்ப கேட்பா, என்னது என்ன இப்படி வாரீங்க, எப்ப பார்த்தாலும் தொங்குற மூஞ்சோட வாரீங்க, எப்ப பார்த்தாலும் சந்தோஷம் இல்ல, காலையில போறீங்க என்ன செய்றீங்க, எங்க போறீங்க, எங்க வாரீங்க. இப்ப ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவார். எதற்காக? தான் கொடுத்த மனைவிக்கு கொடுத்த அந்த மகர மெதுவா நைசா கலக்கிறதுக்காக உலகத்தை நடக்கிறது. இப்படியெல்லாம் தன் மனைவியை ஏமாற்றுகிற கணவன்மார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. இப்ப ஒரு சொல்லுவார், எனக்கு அப்படி கடன், இப்படி கடன், நான் இவரை நம்புறேன், அவரை நம்புறேன், தள்ளிய வியாபாரத்துல போட்டேன், நஷ்டாகிட்டேன். பல நபர்களும் கடன் சொல்ல கேட்டு வராங்க, வீட்டுல இருந்தா வந்துருவாங்க என்பதற்காக நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் மறைஞ்சிருக்கிறதுக்காக வேண்டி. இப்ப இந்த மனைவி பரிதாபம், பாவம், அப்பாவி அந்த பெண், சரி நீங்க தந்த மகர்விக்கே நீங்க கொண்டு போயிட்டு ஏதாவது செய்யுங்க, கடன் கால் அடிச்சு நாங்க தேங்க சோற திண்டாலாவது நிம்மதியாக இருப்போம், தேங்க சோற திண்டாலாவது, இது பெண்கள் சொல்லுகிற வார்த்தை, நிம்மதியாக இருப்போம், உங்களோட கவர் கடன் காவலை முடிச்சுட்டு கால நேரத்தோட வீட்டுக்கு வந்து சேருங்க என்று பரிதாபத்தோடு அந்த அப்பாவை பெண் கொடுத்துக்கிற பொழுது இவர் என்ன செய்ய மாட்டார், இல்ல இதை நான் கொண்டு போயிட்டு வித்தா எனக்கு வேற பேர் வந்துடும், அதனால நீனே யாராவது தெரிஞ்சாரோட போயிட்டு கடையில வித்துக்கோ, ஏன்னா இவர்த பேரை போட்டு வித்தா பெண்ணுக்கு பிரச்சனை வந்தா மனைவிடைய மகர திருப்பி எடுத்தார் வித்தார் இவர்த பேர் போகுமே, அதில் எடுத்து தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்கு மனைவியையே அதுல மாற்றுறது, நீனே வித்து நீனே இப்படியெல்லாம் ஆண்கள் நாள் பெண்கள் வீணடிக்கப்படுகிறார்கள், மோசம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனாலதான் வாழ்க்கையில பிரச்சனை, இதனாலதான் வாழ்க்கையில முஷ்கில். நெல்லடியார்களே, எனவே மகருடைய பகுதியை பற்றி அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது, நீங்க எவ்வளவு பெரிய கின்தார், எண்ணி முடிக்க முடியாத அளவு, விலை மதிக்க முடியாத அளவு தந்த குவியல்களை நீங்கள் மகராக கொடுத்தாலும் அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை திருப்பி எடுக்கிறதுக்காக, திருப்பி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. சிலாக்கள் வந்து சொல்கிறது, எனக்கு கஷ்டம் ஏற்பட்டுச்சுதான், இந்த கஷ்டத்தை அவளால பொறுத்து கொள்ள முடியல, அவதான் வித்து தந்தா, அவதான் நீங்க கொண்டு போவோம்னு சொன்னா, அதனால அவ எனக்கு விரும்பி தந்துட்டான்னு நானும் வச்சு கொண்டேன், அதை திருப்பி கொடுக்கணுமா, கொடுக்கணும் சகோதரர், அது அந்த பெண்களுக்குரிய ஹக்கு, அந்த பெண்களுக்குரிய ஹக்கு, கொடுத்ததை திருப்பி எடுக்கிறதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எந்த அளவுக்கு அந்த மகனுடைய விடயத்தை இஸ்லாம் பேசியிருக்கிறது சொன்னால், ஒரு கணவன் மனைவி ஒரு ஆணும் பெண்ணும் குடும்ப வாழ்க்கையில நிக்கா செஞ்சிட்டாங்க, குடும்ப உறவுல இன்னும் ஒன்று சேரல, இந்த ரெண்டு பேரும் பிரிகிற நிலைமை ஏற்படுகிறது. அப்படி இருந்தாலும் அரவாசி மகர் அந்த பொம்பளையை கொடுக்கும். கணவன் மனைவியாக இல்லறத்தில் ஒன்று சேரல, ரெண்டு பேரும் பிரிய போறாங்க, அப்படி இருந்தாலும் திருமணம் செய்யப்பட்டது, நிக்காக நடந்தது என்பதற்காக அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட மகர்ல இருந்து அரவாசியை கொடுத்தே ஆகணும். இவருக்கு புல்லா நான் மீன் ஒன்று சேரல, குடும்பமாக வாழல, எங்கட மகன் எங்களுக்கு தாங்கன் ரிட்டன் திருப்பி எடுக்க ஏதாவது முழுமையாக அரவாசியை கேட்கிறதா, அரவாசியை தான் கேட்கலாம். மகருடைய விவகாரம் இந்த அளவுக்கு இஸ்லாம் பேசியிருக்கிறது. இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருப்பவர்களிடத்திலும் மிக அன்போடு வேண்டுகிறேன், உங்களுக்கும் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களுக்காக நீங்கள் கொடுத்த மகரை திருப்பி எடுத்திருப்பீர்களேயானால் அந்த மகரை மீண்டும் உங்களோட மனைவிமார்களுக்கு ஹலாலாக கண்ணியமாக கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள், அல்லது வாழ்க்கையில சந்தோஷத்தை காண மாட்டீர்கள். ஏதோ ஒரு வகையில் அந்த முசீபத் என்பது சுழன்று சுழன்று சூறாவளியை போன்று குடும்பத்தை தாக்கிக் கொண்டே இருக்கும். இந்த உலக நீங்க சந்தோஷமாக வாழ்ந்தாலும் கனிமானவர்களே, நாளை மறுமையில எங்கட மனைவிமாருக்கு நாம் செய்த மகருடைய விஷயத்தை செய்த மோசடியை பற்றி அல்லாஹ் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் நிச்சயமாக விசாரிப்பான், சந்தேகம் இல்லை. இன்னொரு பகுதியிலான் மகர் போக அந்த பொம்பளை எடுக்கக்கூடிய ஜுவல்விகளை கொஞ்சம் கொஞ்சமா வராங்க, தன்னுடைய அந்த தேவை இந்த தேவை, வீட்டுல ஒரு பிரச்சனை வந்துருச்சு, வீட்டுக்கு வைட் வாஷ் பண்ணணும், வீட்டுக்கு ஒரு சாமான் தேவனும், இவர் என்ன சொல்லுவாரு, எனக்கிட்ட வாங்கி போட சல் இல்ல, எனக்கிட்ட வாங்கி போட சல் இல்ல. இப்ப மனைவி சொல்லுவா, சரி என்ன ஜுவல்லரிய தாரன் குறைக்கு உங்களுக்கு வசதி வார நேரத்தை நீங்க எனக்கு செஞ்சுட்டாங்க, இப்ப இதை வச்சு ஏதாவது வீட்டுக்கு தேவை, மத்த விஷயங்களை பார்ப்போம். இப்படியே அந்த பெண்களுடைய ஜுவல்லரியையும் கராய் விடுகிறது, கரைச்சி குடிஞ்சு முடிக்கிறது. கடைசி நேரத்துல பிரச்சனை காவி கோட்டுக்கு வந்தா அந்த பொம்பளையில காதல போடுற தோடு கூட மிச்சம் இல்லை சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கரைச்செடுத்துருவா, முடிக்கெடுத்துருவா. இப்ப காவி கோட்டுல பிரச்சனை வந்தா இவர் என்ன சொல்ற தைரியமாக, அவளுக்கு டிவோர்ஸ் வேண்டாம், டிவோர்ஸ் போட்டு எடுத்துக்கொள்ளட்டும் என்ன, அப்பதான் அதெல்லாம் இவர் ஒண்ணு கொடுக்க தேவையில்லை. அவளுக்கு டிவோர்ஸ் வேறண்டா, தலாக் வேறண்டா, மிக்க சாதையா கவசியானா அவள் எடுத்துக்கொள்ளட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும், நானும் அதுக்கு ரெடி. நீவன் அல்லாஹு இன்னார்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் சகோதரர், அல்லாஹுவை பயந்து கொள்ளும். ஒவ்வொரு செயல்பாடுகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். பெண்களுக்கு அவர்களுக்கு சொந்தமாக இருக்குகிற அந்த தங்கம் போன்ற விடயங்களில் நாம் மோசடி செய்வோமாக இருந்தால், மோசடிக்காரர்களாக இருப்போமே இருந்தால், இருந்து மௌத்தா போகுவோமே இருந்தால், நாளை மறுமையில அந்த மோசடி செய்பவர்களுக்கு பிற்பகுதியில் அல்லாஹ் ஒரு கொடியை நாட்டுவானாம். எப்படி மோசடிக்காரன் என்று அடையாளப்படுத்துவதற்காக உலகத்துல அடுத்தவனுடைய பணத்துல பராண்டி, அது பொதுவான விஷயம், மனைவியினுடைய விஷயத்தில் சொல்கிறேன், இது அரசியலும் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டிய ஒன்றுதான். எனவே யாருக்கு எந்த வகையில் மோசடி செய்திருந்தாலும் அது தனிநபருடைய சொத்தாக இருக்கலாம், பொது சொத்துக்களாக இருக்கலாம், சமூகத்துக்குரிய சொத்துக்களாக இருக்கலாம், மோசடிக்காரன் நாளை வறுமையில் அவருடைய பிற்புறத்தில் ஒரு கடி கொடி நடப்படுமாம் மோசடிக்காரன் என்று அடையாளப்படுத்தப்படுவதற்காக. கனிமானவர்களே, கணவன் மாறுகள் நம்பிக்கையாக நாணயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பெண்கள் எதிர்பார்க்கிறார்கள். திருமணம் முடிச்சதுக்கு பிறகு அல்லது திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாலேயே சில ஆண்களுக்கு வேற தொடர்புகள், பெத்தெடுத்த உமா பாப்பாவுக்கு நல்லவே தெரியும், ஏந்தவன் அந்த பொம்பளைக்கு பின்னால சுத்தி சுத்தி வாரான், ஆனா அந்த ஃபேமிலி எங்களுக்கு ஏற்ற முடியதல்ல, எங்கட ஃபேமிலிக்கு தோதுவாக ஆகாது, எங்கட ரெஸ்பெக்ட் என்ன, எங்கட கண்ணியம் கௌரவம் என்ன, அந்த ஃபேமிலியில ஏந்த மகன கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதா, இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டா சரி வரும், இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டா சரி வரும். உமா பாப்பா அப்படித்தான் நினைக்கிறேன். கனிமான அன்பின் பெற்றோர்களே, உங்களை பார்த்து அன்போடு கேட்கறீங்க, உங்களோட ஆம்பளை பிள்ளைகளுக்கு அல்லது உங்களோட பொம்பளை பிள்ளைகளுக்கு வேற யாராவது ஏதாவது தொடர்புகள், திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்குமையாக இருந்தால், அவர்கள் ஜோடி சேர வேண்டும் என்று எதிர்பார்ப்பில் இருக்குகிறவர்களாக இருந்தால், தயவு செஞ்சு அல்லாவுக்கு அவரை கேட்டுக்கிறேன், அந்த எண்ணத்தை நீங்களாக மாற்றி இன்னொரு ஆளுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கறதுக்கு முன்வராதிங்க. அது உங்களோட ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் உங்களோட பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் என்ன நடக்குதுண்டா, கால் கட்டு போட்டா சரிவரன்று நீங்க போட்டீங்க, நீங்க போடுகிற அந்த கால் கட்டு அவங்களோட காலை அவிழ்ந்து விட்டத போல இப்ப நம்பிக்கை, யாரும் சந்தேகமா பார்க்க மாட்டாங்க, இவ கல்யாணம் முடிச்ச பொம்பளை, இவ கல்யாணம் முடிச்ச ஆம்பளை. அதனால தைரியமாக அவர்களுடைய பலவையான அந்த தொடர்பை இவர்கள் மீட்டுக் கொள்வதற்கு, தைரியமாக அந்த பழக்கத்தை தொடர்வதற்கு உமா பாப்பா செய்கிற மிகப்பெரிய அநியாயம், நினைக்கிறாங்க கால் கட்டு போட்டாச்சு இதுக்கு பிறகு பழைய தொடர்பு இருக்க மாட்டாரு. நிலையர்களே, எந்த அளவுக்கு சில குடும்ப வாழ்க்கைகள் சீரழிந்து சில குடும்பங்கள் பெரும் பெரும் குடும்பங்கள்ல வெளியே சொல்லிக் கொள்ள முடியாத அளவு வெற்றிக்கு தலை குடிந்து அவருடைய கஷ்டங்களை நஷ்டங்களை அவருடைய மானபங்கப்படுத்தப்படக்கூடாது என்பதற்காக சகித்து கடித்துக் கொண்டிருக்கிறார். சில போது சில விஷயங்கள் வெளியே வருகிற பொழுது அவளையும் தான் பொம்பளையும் தான் ரெண்டு சாராவர் என்ன சொல்றாங்கன்னா, எந்த சந்தோஷமும் இல்லை, கட்டிலுக்கு வந்ததுக்கு பிறகு இவர் ஏற்கனவே தொடர்புள்ள அந்த பிள்ளையோடே பால் எடுத்து பேசுகிறார். இப்படி அதனால மிக மிக தெளிவாக அன்பாக கேட்கிறோம் அன்பின் சகோதரர்களே, பெற்றோர்களே, நீங்க பெற்றெடுத்த உங்களோட பொம்பளை பிள்ளையாக இருக்கலாம், உங்களோட ஆம்பளை பிள்ளையாக இருக்கலாம், ஏதாவது ஒரு தொடர்புல இருக்கிறாங்கன்றா அது இஸ்லாமிய முறையில ஹலாலான முறையில செய்து வைப்பதற்குரிய ஏற்பாடுகளை முடியுங்கள். அப்படி இல்லாம அந்த தொடர்புகளை மறக்கடிக்க வைப்பதற்காக இன்னொரு திருமணத்தை செய்து கொடுத்து எந்த ஒரு ஆம்பளோட எந்த ஒரு பொம்பளோட வாழ்க்கையிலே மண்ணள்ளி போடாதீங்க, மண்ணள்ளி போடாதீங்க. அல்லாஹ் நிலையார்களே, எனவே பிள்ளைகள் திருமணம் முடிக்கிற ஆம்பளைகள் பெண்கள் எதிர்பார்க்கிறது நம்பிக்கையாக நாணயமாக இருக்கும், அமானிதத்தை பேடுகிறவர்களாக இருக்கும். நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால அவங்கள்ட்ட இருந்த அந்த நம்பிக்கை நாணயத்தை அவங்களை திருமணம் முடிக்க போகுகிற அந்த பொம்பளை புள்ள தன்னுடைய பாப்பா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறாங்க, என்னுடைய பாப்பாவே நீண்டது ஒரு சம்பவம் சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னுடைய வாப்பாவே இந்த நபர் எனக்கு உதவி எங்களுக்கு உதவி செய்தாரு. அந்த நபர் எப்பேற்பட்டவர் என்று சொன்னா, இன்னஹு லகவியுன் அமீன், அவர் உடல் ரீதியான பலமுள்ளவர், புஜபல சக்தி உள்ளவர், அதே நேரத்தில் அமீன் நம்பிக்கையானவராக இருந்தார். சஸ்தியுடைய உலமாக்கள் எழுதுகிறாங்க, திருமண சகோதரர்ல நம்பிக்கைய அந்த பொம்பலை முஸா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கிட்ட எப்படி கண்டுகொண்டாங்கன்னா, இவங்க வாராங்க அல்லாஹ்வுடைய குர்ஆன் மிக தெளிவாக சூரத்துல் கசஸ் குர்ஆன்ல 20வது ஜுஸ்ல அமைந்திருக்கிற சூரத்துல் கசஸ் எடுத்து பாருங்க, தெளிவாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். ஹாஃபிஸ் ஆலிமுகத்தை அந்த சம்பவத்தை எடுத்து கேளுங்க, தர்ஜுமத்துல் குர்ஆன் மேலோட்டமாக பாருங்க சகோதரி. அந்த பெண்மணி சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு தஸ்ஸீப் உலமாக்கள் எழுதுறாங்க, அந்த பெண் முஸா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை எங்கட வாப்பா உங்களையே வர சொல்றாங்க, நீங்க எங்களை செஞ்ச அந்த உதவிக்கு கூலி தருவதற்கு எங்கட வாப்பா உங்களைய கூட்டி வர சொன்னாங்க என்று அழைத்த பொழுது முஸா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்களா, நீங்க முன்னுக்கு போகாதீங்க, வழிகாட்டுறவர் தான் முன்னுக்கு போகணும், வழிகாட்டுறவர் முன்னுக்கு போகணும். மூசா சொன்னாங்களா, அலைஹி ஸலாம் அந்த வாலிபர், நீங்க முன்னுக்கு போகாதீங்க, சில நேரங்கள் நீங்க முன்னால் போகுகிற பொழுது காற்றடித்து அந்த காற்றின் ஊடாக உங்களுடைய உடல் அவயவங்களை அந்த காற்று என்னுடைய கண்ணுக்குள்ளே அதை பெரிதாக்கி எடுத்து காட்டலாம். அதனால எந்த கண்ணுக்கு நீங்க போகாம எனக்கு பின்னுக்கு வாங்க, எந்த இடத்துல ரோட்ல திரும்ப வேண்டி வருமோ அந்த திரும்ப இடத்துல ஒரு கல் அடித்து இஷாரா சைக்கிளை செய்ய, அந்த நேரத்தை நான் வலதா இடதான் நான் திரும்பிக் கொள்வேன். இந்த பெண்மணி விளங்கிக் கொள்கிறார், இந்த வாலிபன் தனக்கு மகரம் இல்லாத, தன்னுடைய கண்கள் பார்க்க கூடாத அந்த பெண்களுடைய விஷயத்தில் மிக பேணுதலோடு ஒரு அமானுதத்தை கையாளுகிற ஒரு மனிதனாக ஒரு ஆணாக இருக்கிறார் என்பதனால் தன்னுடைய தந்தையிட்ட சொல்கிறார், என்னுடைய நான் என உதவி செய்த அந்த வாலிபர் அமீனாக இருக்கிறார், நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார். தெளிவான சகோதரர்களே, அல்லாஹ்வு இதெல்லாம் நான் ஆரம்பத்திலேயும் சொன்னேன், இதை பொதுவாகவே பெண்கள் எதிர்பார்ப்பது பொதுவாகவே பெண்கள் எல்லா பெண்கள் என்னுடைய மனைவியும் தான் உங்களுடைய மனைவியர்களும் தான், தன்னுடைய கணவன் திருமணம் முடித்த என்னுடைய தொடர்பில் தான் இருக்க வேண்டும், இது அல்லாத வேற எந்த தொடர்பிலும் போகக்கூடாது. அப்படி தொடர்பில் போக முடியுமாக இருந்தால் இஸ்லாம் 4 திருமணங்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறது, ஆண்கள் செய்யலாம், அதற்கும் இஸ்லாம் வழிமுறையை தந்திருக்கிறது. அல்லாஹ்வின் நேரிலே இஸ்லாமிய மார்க்கம் என்பது 4 கல்யாணத்தை அவசியம் செய்தாக வேண்டும் என்று சொல்லல, அனுமதி தந்திருக்கிறது சேவை உள்ளவர்களுக்கு. சேவை என்னது, உடல் ரீதியான சேவை இருக்கணும், உடல் ரீதியான தேவை இருக்கணும், தன்னுடைய புஜபல சக்தி இருந்தால் உடல் ரீதியான தேவை வரும். அதுதான் அந்த மூஸா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விரும்பி அந்த பெண் சொல்லுகிறார், அவர் கவி, அவர் உடல் ரீதியான புஜபல சக்தி உள்ளவர், இதை கூட பெண்கள் எதிர்பார்க்கிறாங்க. இது என்ன, நிறைய பெண்கள் இந்த 2வது கல்யாண முடிச்சாக்களை பத்தி முதல் மனைவியர்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட்ல மிகப்பெரிய கம்ப்ளைண்ட், இவருக்கு என்னோடையே சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்த தெரியல, இவருக்கு போய் 2வது கல்யாணம், அந்த பொம்பளை பாவம். உண்மையும் அதுதான் சார், உண்மையும் என்னென்ன, கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாலே இந்த காலத்துல விசேஷமா எங்கட ஆம்பளை முடியுமா, தன்னுடைய உடல் ரீதியில் இருக்கிற சக்தியை இல்லாமலாக்கிறாங்க. அசிங்கமான பார்வைகள், அசிங்கமான ஹராமான தொடர்புகள்ல, அசிங்கமான சிந்தனைகள்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே தன்னுடைய புஜபல சக்தியை இழந்தவர்கள் திருமணத்துக்கு பின்னர் கஷ்டப்படுகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் சொல்கிறது உங்களால 2 பெண்களை திருமணம் முடித்து நீதியாக சமத்துவமாக உங்களால் நடந்து கொள்ள முடியாது என்ற நிலைமை இருந்தால் நீங்க ஒன்றை கொண்டே போதுமாத்தி போங்க, உங்களுக்கு 2 தேவையில்லை, உங்களுக்கு 2 தேவை இல்லை. ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துகிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியான பலமும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் பொருளாதார வலிமையும் இருக்கும். அதனால சொன்னாங்க, உங்கள யார் பாத் என்பதற்கு சக்தி பெறுவார்களோ, பாத் என்று சொன்னால் என்னது, உடல் ரீதியான வலிமை, பொருளியல் ரீதியான வலிமை. தான் கரம் பிடிக்கிற மனைவிக்கு மகர்தொகை கொடுக்கணும், அவர் திருமணம் செய்யப்பட்டதுக்கு பிறகு அவளுக்குரிய சாப்பாடு உறுதுணி வசதி வாய்ப்புகள் ஏற்பாடு செய்து கொடுக்கப்படும், அந்த பெண்ணின் மூலமாக தனக்கு கிடைக்கிற குழந்தைகளுக்குரிய பராமரிப்பை ஏற்பாடு செய்து கொடுக்கணும். சலாக்கள் சொல்றது அல்லா ரஜா கப்பா கலக்கிறவன் அல்லா, அதையும் போட்டு நான் தலையில போட்டு பாரப்படுத்தணும் பெருசுபடுத்தணும், கல்யாணம் முடிச்சு உள்ள கிடைச்சு அல்லா ரிஸ்க்க கொடுப்பான். இனிமான சகோதரர்களே, அப்பேற்பட்ட சிந்தனையாளர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை, அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை, ஃபல்யும்ஃபிக் மிம்மா ஆதாஹுல்லாஹ், அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு எந்த பொருளாதார வசதியை தந்திருக்கிறானோ அதிலிருந்து தன்னுடைய மனைவியர்களுக்கு அவர்கள் செலவு செய்யட்டும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தந்திருக்கிற நியமத்துகளை நீங்க செலவு செய்யுங்க. பொருளாதார நெருக்கடியால் இருக்குகிறவர்கள், வியாபாரத்தில் இருக்கிறாங்க, கடன் காவல் பட்டுட்டாங்க என்ற நிலைமையில் இருப்பவர்களுக்கும் அல்லாஹ் சொல்கிற வார்த்தை, யாருடைய பொருளாதாரம் நெருக்கடிக்குள் ஆக்கப்பட்டிருக்கிறதோ அவருக்கும் அல்லாஹ் கொடுத்திருப்பதை தன் மனைவிக்கு அவர் செலவுக்காக கொடுக்கட்டும். இப்ப எங்களுக்கு நினைக்கலுமா, பெற்று போட்ட பிள்ளைய, கல்யாணம் முடிச்ச மனைவிய அல்லா ரஜா அல்லா ரிஸ்க் கொடுப்பார் நினைக்கலுமா? சகோதரர், அல்லா ரஜா தான், எனக்கு உங்களுக்கு மட்டுமில்ல, உலகத்தில் இருக்குகிற எல்லா படைப்பிடங்களுக்கும் அல்லா ரஜா. ஆனா ஒன்றுடன் ஒன்றை சபபாக அல்லா அமைத்து வைத்திருக்கிறான். சகோதரே, நாங்க ஆச்சரியப்படணும், ஆனா அதே நேரத்துல இதனுடைய யதார்த்தத்தை நாங்க முக்கியத்துவத்தை வழங்கி கொள்ளணும் என்பதற்காக சொல்கிறோம். ஹபீபுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநியாயம் செஞ்சிருப்பாங்களா? தன்னுடைய சொல்லால, தன்னுடைய செயலால, தன்னுடைய மனைவியருடைய உள்ளம் நோகுகிற அமைப்புல நபியவங்க நடந்து கொண்டிருப்பாங்க நினைக்கலுமா? அப்படி சிந்தனை வந்தாலே எங்கட பாவம் நினைக்க கூடாது. அதனால நஊது பில்லா ஆரம்பத்திலே சொல்லிக் கொடுத்தோம். அந்த ஹபீபுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவியர்களுடைய விஷயத்துல அவங்களால என்ன அன்றாட அந்த நபக்கா என்ற செலவுகளுக்கு பணம் கொடுக்க முடியுமோ அது போதாது என்று நபியுடைய மனைவியர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொண்டாங்க. எங்கட கணவர் நபி முஹம்மத் தருகிற செலவாக தருகிற பணம் எங்களுக்கு போதாது. இப்ப நபியுடைய மனைவியர்களே நபி எங்களுக்கு தருகிற, நபின்னா அவருடைய கணவர், அப்ப என்னுடைய கணவன் தருகிற அந்த பணம் போதாது என்று சொல்கிற அளவுக்கு அவங்க எல்லாரும் ஒரு யூனியன் கூட்டு சேர்ந்து கொண்டாங்க. இப்பண்டங்களுக்கு இருக்கிறது ஒரு மனைவி, காலையில உண்ட கொண்டாட சொல்லி அன்றைக்கு நான் கொண்டு போக லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கு கொண்டு போக இல்லண்டா, பப்படம் பொறிகிறது எங்களுக்கு தான் தெரியும் முகத்துல. தெரியுமான சகோதரர், இது எங்களோட ஒன்று அல்லது ரெண்டு, ஆனா ஒன்பது மனைவியர்கள் ஒன்று சேர்ந்து என்னுடைய கணவர், எங்கட கணவர் எங்களுக்கு தள்ளித்தாரது போதாது என்று எல்லாரும் ஒரு யூனியனா சேர்ந்து அவங்க ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தாங்கண்டா, அது தனித்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு கணவன் தன் மனைவிக்குரிய நபக்கா என்ற அந்த பெண்ணுக்குரிய சாப்பாட்டுக்குரிய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பது. சில இடங்களை பார்க்கிறோம் சகோதரர், நேரம் போதாது பேசுறதுக்கு. சென்ற ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி மறக்க முடியாத நாள் இலங்கை வரலாற்றில் இந்த மஸ்ஜிதுல விசாலமான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கணவன் மனைவியர்களுக்கு மத்தியில் எவ்வாறு புரிந்துணர்வான ஒரு சந்தோஷமான குடும்பவியல் வாழ்வை அமைத்துக் கொள்வது என்ற தலைப்புல ஒரு கருத்தரங்கு நடைபெறுவதற்கு கூட நிர்வாகம் ஏற்பாடு செய்ததுதான். அல்லாட ஏற்பாட்டுல நாட்டில் நடந்த அந்த குண்டுவெடிப்பினால் அந்த நிகழ்ச்சி தடைப்பட்டது என்பது சொல்லிக் கொடுக்கும். அதுல நேரம் போதா இன்னொரு நேரத்தை பேசுவோம். கனிமன் சகோதரர்களே, இதுல நான் என்ன சொல்ல வருகிறேன், விசேஷமா ஆண்களுக்கு சகோதரர்களே, எங்களோட பெண்கள் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கறதுல நம்பி இருக்க வேண்டும், நாணயமாக இருக்க வேண்டும். எங்களோட பெண்கள் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறதுல எங்களோட புஜபல சக்தியை நாங்க வீணாக்குகிறவர்களாக, எங்களோட உடல் ரீதியான சக்தியை நாங்க எங்களோட மனைவி அல்லாத விதத்தில் வீணாக்குகிற கயவர்களை போன்ற நாசகரமான செயல்களில் ஈடுபடுகிற அந்த பெண்கள், அந்த பெண்களை ஏமாற்றுகிற செயல்பாடுகளில் அந்நிய பெண்களோடுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளக் கூடாது என்பதை எங்களோட மனைவிகள் விரும்புகிறாங்க. இதனாலதான் கல்யாணம் முடிச்சவங்க குடும்ப வாழ்க்கையில உடல் ரீதியான சுகம் இன்னதுதான், அதை ஹலாலாக நீங்க அனுபவிங்க என்று அல்லாஹ் எங்களுக்கு தந்ததற்கு பிறகு எந்த மனிதன், அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அந்த உடல், அந்த உடலுக்கு தேவையான அந்த இன்பத்தை ஹராமான முறையில் விபச்சாரம் என்ற அமைப்பில் அடைந்து கொள்கிறார்களோ, இஸ்லாம் சொல்கிறது இவன் சமூகத்தில இரு வாழ்வதற்கு லாயக்கற்றவன், இவன் கல்லடித்து கொல்லப்பட வேண்டும். கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு அது ஆம்பளையாக இருக்கலாம் பொம்பளையாக இருக்கலாம், யாரு தகாத உறவுல விபச்சாரம் என்ற ரீதியில அவர்கள் ஈடுபடுகிறார்களோ, அல்லாஹ் ஹலாலாக தந்திருக்கிறான் ஒரு ஆணையும் பெண்ணையும், நீங்க விரும்பிய நேரத்தில் ஒன்று சேரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ் சொல்கிறானே, அல்லாஹ் சொல்கிறானே, புன்ன லிபாசுல்லக்கும் வான்சும் லிபாச உள்ள லிபாசுல்ல உள்ள, ஆண்களையும் பெண்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அதாவது கணவனையும் மனைவியையும் பார்த்து சொல்கிறான், நீங்க அவளை மூடிக்கொள்ள வேண்டிய ஆடை நீங்க, அவ உங்களுக்கு உங்களை மூடிக்கொள்ள வேண்டிய ஆடை என்று அல்லாஹ் சொல்லப்பறான சொல்லியிருக்கா. அல்லாஹ் சொல்லுகிறார் பெண்களின் விஷயத்தில் ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்கிறார், அந்த பெண்கள் உங்களுடைய விளை நிலங்கள், விவசாய நிலங்கள்,
நீங்கள் விரும்பியதை போல் அந்த பெண்களை உங்களோட மனைவியர்களை நீங்கள் இன்பம் அனுபவிக்கலாம். அப்படியெல்லாம் அல்லாஹ் ஹலாலா அமைத்து தந்த மனைவி இருக்கத்தக்கன அல்லது மாப்பிள இருக்கத்தக்கன ஒரு ஆணோ பெண்ணோ விபச்சாரத்தில் ஈடுபடுவாராக இருந்தால் இஸ்லாம் சொல்கிற தண்டனை அவள் சமூகத்தில் வாழ்வதற்கு நாயக்கற்றவள், கல்லடித்துக் கொள்ளப்பட வேண்டிய தகுதியானவர்கள். அது ஆம்பளை ஒப்புக்கொள்ள எனவே கண்ணியமான அன்பின் சகோதரர்களே, ஆண்கள் என்ற வகையில் விசேஷமாக சொல்கிறோம். காரணம், பெண்கள் வீட்டில் இருப்பவர்கள், ஆனா வீட்டில தான் இருக்கிறாங்க என்று பேசினால் உலகத்தே சுத்திட்டு வராங்க. கையில தேவையில்லாத போன்கள் இருந்தா அடிக்கடி ஆண்களுக்கு நாங்கள் விசேஷமாக சொல்கிறோம், உங்களோட பொம்பளைகளுக்கு இந்த ஊர் உலகத்தை சுத்திட்டு வர வீட்டுக்கு காண்பி உலகத்தை சுத்திட்டு வர போன்களை கையில வாங்கி கொடுக்காது. அல்லாவுக்கு அவங்க கேட்கிறோம். அதுக்கு பிறகு காதிக்கோட்டில வந்து இவர் எப்ப பார்த்தாலும் போனும் கையுமா இருக்கா, அடுத்தா கூட செக் பண்ணி கொண்டிருக்கிறா, தேவையில்லாத தொடர்புகள்ல ஈடுபடுகிறா, எப்ப பார்த்தாலும் வட்டம் முசீபத், எப்ப பார்த்தாலும் யூடியூப் முசீபத் அங்கு வந்து உங்களோட பொம்பளைகளை நீங்களே குறை சொல்லாதீங்க. கிரிமான சகோதரர், அந்த குறைக்கு காரணம் நீங்களாகவே தான் போன கையில வாங்கி கொடுத்துருக்கீங்க. சினிமான சகோதரர், எனவே ஆண்களை பொறுத்தவரை வெளியே சுற்றி திரிந்து விட்டு வருகிறவர்கள் பல பெண்கள் தன்னுடைய கண்களில் படுகிற சூழல் ஏற்படலாம். அதனாலதான் ஆண்களுக்கு ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்கிறார், நபியே மூமின்களுக்கு சொல்லுங்கள், யஹுதூன அபுசாரஹும், அவருடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், தாழ்த்தி கொள்ளட்டும். இந்த காலம் என்னோட பார்வை தாழ்த்துதல் என்பதை கூடுதலாக நாங்கள் அல்லாஹ்வுக்கு காட்டக்கூடிய காலம். ஏன் முகம் மூடக்கூடாது என்று அரசாங்கத்துடைய தடையின் காரணமாக எத்தனையோ பெண்கள் தன்னுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு வேற வேற விஷயங்களுக்காக கூடி குறுகி தன் வெட்கத்தை விட்டு ஏதோ ஒரு அமைப்பில் முடிந்த அளவு முந்தானையை கொண்டு முகத்தை வரைத்து செல்கிற பொழுது இவர் இன்னாத்த கொண்டாதீனா உனக்கு தேவையா தகவல். இனிமான சகோதரர்களே, நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய பாடத்துல பெண்கள் முகம் திறக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நபி ஹஜ்ஜுக்கு செல்கிற பொழுது பல பெண்களும் முகம் திறந்திருந்தார்கள். எந்த அளவு நபியுடைய மனைவியர்களும் முகம் திறந்திருந்தார்கள். நீண்டது ஒரு சம்பவம். இப்ப அதுல ஒரு பொம்பளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஹஜ்ஜுடைய காலத்துல ஒரு மசாலா கேட்கிறாங்க. அந்த மசாலா என்னன்ற மறந்து சப்ஜெக்ட் வர ஒரு மசாலா கேட்கிறான். அவங்க கே நினைக்கிறேன் கையில இருந்த கை குழந்தையை காட்டி இந்த பிள்ளைக்குமா ஹஜ்ஜு கடமைன்னு கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப பக்கத்துல இருந்த ஒரு சஹாபி அந்த பெண்ணை பார்த்தாங்க முகத்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொம்பளைக்கு சொல்லல, நீங்க முகத்தை மூடுங்கன்னு சொல்லல, மாற்றமாக அந்த பெண்ணை பார்த்த சஹாபியுடைய முகத்தை திருப்பினார்கள் என்பது எங்களுடைய இஸ்லாமிய வரலாறு. அதனால எங்கட கண்களை பாதுகாக்க வேண்டிய, எங்கட பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டிய மிக பெரும் ஒரு காலத்தில் இருக்குகிறோம். அதை கொண்டு நாங்கள் நன்மையை சம்பாதிக்கலாம். எனவே ஆண்கள் என்ற நம்மிடத்தில் நம்முடைய மனைவியர்கள் நம்பிக்கை நாணயத்தை எதிர்பார்க்கிறாங்க. எங்கட உடல் ரீதியான எங்கட புஜபர சக்தியை நம்முடைய கணவன்மார்கள் தேவையில்லாம இழந்துவிடக் கூடாது என்பதை எங்கட பெண்கள் எதிர்பார்க்கிறாங்க. இதுல ஒன்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் கண்ணியமான சகோதரர்களே, இது இது உள்ளத்தில் ஏற்படுகிற நம் சமூகத்தை பற்றியுள்ள அக்கறையின் காரணமாக பேசுவதை ஒழிய இவர் பெரிய பேச்சாற்றல் என்பதற்காக வேண்டிய அல்ல, எங்கட சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற விசேஷமாக வாலிபர்களும் தான், அதே நேரத்தில் வயதில் முதிர்ந்தவர்கள் தான். வயசாளிகள் நினைக்காதீங்க, இப்ப எனக்கு வீட்டுக்கு போனா எந்த பொண்டாட்டி படுக்கடன் தரமாட்டா, கிட்ட வந்து உட்கார மாட்டா, அதனால நான் கொஞ்சம் லேட்டானா பரவல்ல, இருக்கிற ஊர்பலா எல்லாம் மரட்டி அடிச்சுட்டு போகலாம். இல்ல சகோதரர், வயதில் முதிர்ந்த பெண்களாக இருந்தாலும் கணவன் என்று வருகிற பொழுது தன்னுடைய கணவரின் மீது ஒரு அன்பு அவருடைய உள்ளத்தில் இருக்கும் இருக்கும். தெளிவான சகோதரர், இரவு நேரத்துல இஷாவுடைய தொழுகையை முடிச்சீங்களா, தீனுடைய அம்சங்கள் நடைபெறுகிறதா, ஒரு பயான், ஒரு கஸ்ட் போறீங்க, வேற ஏதாவது அமல் நடக்குதா, முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்து ஊரு சுத்துகிற வாலிபர்களாக, அரட்டி அடிக்கிற வாலிபர்களாக, கிரிமான சகோதரர்களே கணவன்மார்களாக, சும்மா சுத்தி சுத்தி பேசி பேசி இருந்துட்டு 10 மணி 11 மணி 12 மணிக்கு வீட்டுக்கு போய் சேருகிற ஆண்களாக நீங்க ஆகாதீங்க. பெண்கள் அத முழுமையாக வெறுப்பவர்கள், மறந்துடாது. அப்படி நீங்க லேட்டா போனா இப்ப அங்க என்ன நடக்கும், தேவையில்லாத அங்க ஊர்வலாய் நடக்கும். அடுத்த வீட்டு பொம்பளையோட முன்னு கூட்டி இருக்கிற பொம்பளையோட அங்க வட்டமேசமாக நடக்கும். யார பத்தி நன்மையா பேசுவாங்க, இல்ல மாப்பிள்ளமார்களை பத்தி அவங்க பேசிக் கொள்வாங்க. எனவே கண்ணியமான சகோதரர், எங்க இஸ்லாம் எந்த அளவுக்கு தெளிவு ஒளி நடத்துகிற சகோதரர், ஒரு 5 நிமிஷம் கூடுறிச்சு கவலைப்படுவானாம், அதாவது எங்கீது கோவப்படுவானாம், பேச வேண்டும் என்பதற்காக சமூக அக்கறை கொண்டு பேசுகிறோம். நபியுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இரவு வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்த ஆயிஷா ரலியல்லாஹு தன்னுடைய வீட்டுக்கு வாராம், வந்த ஆயிஷாட்ட கேட்கிறாங்க, ஆயிஷாவே என்னுடைய ரப்ப நான் வணங்குறதுக்கு அனுமதித்தாங்க. சுபஹானல்லாஹ், நபியவங்க கேட்கிறாங்க தன்னுடைய மனைவி ஆயிஷாவே இரவு நேரத்தில் என்னுடைய ரப்ப நான் மணங்க மணக்கம் இபாதத் செய்வதற்கு அனுமதித்தாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கணவனுக்கும் சொல்லிக் கொடுக்கிறாங்க, இரவு நேரம் என்பது மனைவியர்களுக்குரியது. அதுல நீங்க இபாதத் செய்கிறதுக்குரிய ஆசை இருந்தாலும் அந்த மனைவியுடைய அனுமதி இல்லாம உங்களுக்கு இபாதத் செய்ய இயலாது. இன்னைக்கு எத்தனை பேர் இபாதத் செய்யறோம் ரோட்ல சகோதரர், எத்தனை மணிக்கு நாங்க வீட்டுக்கு போறோம். சில மனைவியர்கள் சொல்லுகிற குறைபாடு, என்ற மாப்பிள வீட்டுக்கு வருகிற பொழுது புள்ள தூக்கம், காலையில வெளியே போகுகிற பொழுது புள்ள தூக்கம், வீட்டுக்கு மாப்பா வந்தாரா இல்லையான்னு புள்ளைக்கு தெரியா. இதுதான் நிறைய இடங்கள்ல ஆலா சகோதரர். அதனாலதான் இஸ்லாம் சொல்லுகிற சகோதரர், இஷாவுடைய தொழுகையை கூட நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்படுத்தி தொழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க. பிற்படுத்தி தொழுவதாக இருந்தால் 10 மணி வரை அதை பிற்படுத்தலாம் என்று ஆசைப்பட்டவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய சமூகத்துக்கு அது கஷ்டமாக ஆகிவிடும் என்பதற்காக அந்த நேரத்திலே தொழுது முடிச்சிட்டாங்க. இஷாவுடைய தொழுகையை 10 மணிக்கு பிற்படுத்தி தொழுவது ஏற்றமானது என்று சொல்லியிருந்தா அந்த ஃபலாயில அந்த சிறப்பு அடைவதற்காக எங்கட அக்கல 1 மணிக்கு தான் வீட்டுக்கு போவாங்க. என்ன காரணம், இஷாவுடைய தொழுகலே அதுல தொழுது முடிஞ்சு போற 10 நிமிஷம் பேசினார, ஒருவர் பேசுறது போல சொல்றது வீட்டுல. கண்ணியமான சகோதரர்களே, எங்கட மனைவியர்கள் எங்கள்கிட்ட நம்பிக்கை நாணயத்தை எதிர்பார்க்கிறார்கள், உடல் புஜபல சக்தியோடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள், வீட்டுக்கு நேரகாலத்தோடு வந்து சேர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இதுல நீங்களும் நானும் குறைபாடு செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக எங்கட குடும்ப வாழ்க்கையில கஷ்டம் தான், நஷ்டம் தான், பிரச்சனைகள் தான், அதுல சந்தேகமே இல்லை. அதனால நான் சொல்ல வரல, ஆம்பளைகள் நீங்க தான் அல்லது நானும் சேர்ந்துதான் நாங்கதான் மோசம் செய்கிறோம், நாங்கதான் குடும்பத்தை இணைந்து போறோம் இல்ல, நாங்கதான் பெண்களுக்கு அநியாயம் செய்கிறோம், பெண்கள் எல்லாமே 100க்கு 100 நல்லவர்கள் என்று சொல்ல வரல. அவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு பகுதி அது வேறு இருக்கு. எனவே இந்த இடத்துல நான் தெளிவாக சொல்கிறேன், பெற்றோர்கள் இதில் கவனம் செலுத்துங்க, பெற்றோர்கள் கவனம் செலுத்துங்க. கனிமான சகோதரர், இந்த தலைப்புல இன்னும் பேசணும், ஆனா தலைப்பாகிரும், நீங்க டைமை பார்ப்பீங்க, அதனால முடிச்சு கொள்வோம். எனவே ஹபி முகமது சல்லாஹ் அலிஸ்லம் சொன்னாங்க, உங்களோட பெண்களுடைய விஷயத்துல கைல நீங்க நாடுங்க, பெண்கள்கிட்ட பிரச்சனை இருக்கலாம், பெண்கள்கிட்ட பிளக்க, அதாவது பெண்கள் எங்களுக்கு எங்களோட உள்ளங்களுக்கு மாற்றமாக எங்களோட சொல் பேச்சு கேட்காம நடக்கலாம், அவங்கள்ட்ட பிழையான நடைமுறைகள் இருக்கலாம். நபி சொன்னாங்க அப்படியாப்பட்ட பெண்கள்கிட்ட நலவும் இருக்கும். எனவே பெண்களை பத்தி நலவதான் அடுத்த அர்த்தத்தை மசூராவாக தெரியும். அவங்க தவறு செஞ்சாங்க என்பதற்காக எந்த ஒரு கணவனும் தன் மனைவியை ஒதுக்கி வைக்கிறது, பேசாமல் இருக்கிறது, அவளை ஏசுறது இப்படி வெறுத்து வைக்காதீங்க. அவர் தவறு செஞ்சா அதே பெண்ணிடத்துல நலவுகளும் இருக்கும், அதை கொண்டு பொருந்தி போங்க என்பதுதான் ஆண்கள் என்ற எங்களுக்கு எங்களோட அபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஒரு கணவனுக்குரிய சிபா தன்மைகள். வல்ல ரஹ்மான் அப்பேற்பட்ட தன்மைகளோடு வாழ்கிற நல்ல கணவன்மார்களாக நம் அனைவரையும் கபூல் செய்தல்வானாக. மனைவி மக்களுக்குரிய அக்கை, மனைவி மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கடமைகளை சரியான முறையில் அல்லாஹ்வை பயந்து நிறைவேற்றுகிற நல்லவர்களாக கபூல் செய்தருவானாக. நல்ல சுகமான குடும்ப வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தந்தருவானாக.